ஆல் இண்டியா ரேடியோ மனதின் குரல். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மீண்டும் ஒருமுறை மனதின் குரல் என்ற நல்வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது. எனக்கு இந்த மனதின் குரல் ஏதோ ஒரு கடமை அல்ல. நான் உங்களோடு பேச மிகவும் உற்சாகமாக இருந்து வந்திருக்கிறேன். மனதின் குரல் வாயிலாக பாரதத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் உள்ள நாட்டின் சாமானிய மக்களோடு என்னால் இணைய முடிகிறது என்னும்போது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. 8 மணிக்கு மாநில மொழிகள் மூலமாக இதை வழங்கும் வெற்றிகரமான முயற்சி மேற்கொண்டுள்ள ஆகாசவாணியின் முயற்சிக்காகவும் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். யாரெல்லாம் என் மனதின் குரலை கேட்கிறார்களோ அவர்கள் பின்னர் கடிதம் வாயிலாக, தொலைபேசி வாயிலாக, மைகவ் இணையதளம் வாயிலாக, நரேந்திர மோடி ஆப் வாயிலாக எல்லாம் தங்கள் உணர்வுகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்பதும் மன மகிழ்ச்சிக்கு காரணமாகிறது. உங்களின் பல கருத்துக்கள் அரசு நிர்வாகத்தில் எனக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கின்றன. மக்கள் நலன் என்ற கண்ணோட்டத்தில் அரசு எத்தனை ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும், மக்கள் நலச் செயல்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற விஷயங்களில் உங்களுடனான எனது இந்த உரையாடல், இந்த உறவு மிக உதவிகரமாக இருக்கிறது. நீங்கள் மேலும் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்றே நான் விழைகிறேன். அப்போதுதான் மக்கள் பங்களிப்பு மூலமாக மக்களாட்சியை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்தும் வகையில் செயலாற்ற முடியும். வெப்பம் அதிகரித்து கொண்டே வருகிறது. சற்று தணியும் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இதற்கு மாறாக இது அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதை அனுபவிக்கிறோம். இதற்கிடையில் பருவமழை ஒருவார காலம் தாமதமாக வரலாம் என்ற செய்தியால் கவலை மேலும் அதிகரித்தது. கிட்டத்தட்ட நாட்டின் பெரும் பகுதி வெப்பத்தின் பயங்கரமான தகிப்பை அனுபவித்துக் கொண்டு வருகிறது. வெப்பமானியின் குறியீடு விண்ணை எட்டி கொண்டிருக்கிறது. விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் என அனைவரும் வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சூழல் காரணமாகத்தான் இந்த பிரச்சினை மேலும் கடுமையாகியிருக்கிறது. வனங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன, மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு வகையில் மனித இனம் இயற்கையை அழிப்பதன் மூலமாக தன்னுடைய நாசத்துக்கே வழிகோலி இருக்கிறது. ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாள். உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழல் தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுகின்றன. கவலை அதிகரித்து வருகிறது. இந்த முறை ஐக்கிய நாடுகள் உலக சுற்றுச்சூழல் நாள் தொடர்பாக 0 Tolerance for Illegal Wildlife Trade, அதாவது சட்டவிரோதமான வன உயிரின வர்த்தகத்துக்கு 0 சகிப்புத்தன்மை என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பான விவாதங்கள் என்னவோ கண்டிப்பாக நடைபெறும். அதே வேளையில் நாம் மரம், செடி, கொடிகள் பற்றியும் தண்ணீர் பற்றியும் எப்படி நமது வனங்களை அதிகரிக்க வேண்டும் என்பது பற்றியும் விவாதிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த நாட்களில் உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், இமயமலை சாரலில் என வனங்களில் கொடும் தீ பற்றி கொண்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தீ ஏற்பட்டதன் மூல காரணம் உலர்ந்த இலைகளும் ஏதோ ஓரிடத்தில் சற்று கவனக்குறைவும் தான். இதன் விளைவாக பெரிய அளவில் தீ பரவியது. ஆகையால் காடுகளை காத்தல், தண்ணீரை சேமித்தல் இவை நமது பொறுப்பாகிறது. கடந்த நாட்களில் எந்த மாநிலங்கள் வறட்சியால் அதிக பாதிப்பை சந்தித்தனவோ அப்படிப்பட்ட 11 முதலமைச்சர்களோடு விரிவான முறையில் உரையாடும் வாய்ப்பு கிட்டியது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானம், குஜராத், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, ஒடிஷா, வாடிக்கையாக நடப்பது போல நான் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களோடு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்க முடியும். ஆனால் அப்படி நான் செய்யவில்லை. நான் ஒவ்வொரு மாநில முதலமைச்சரையும் தனித்தனியாக சந்தித்தேன். ஒவ்வொரு மாநில பிரதிநிதியோடும் சுமார் 2-2.5 மணி நேரம் செலவு செய்து மாநிலங்களின் கருத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்தேன். பொதுவாக இந்திய அரசு தரப்பில் எத்தனை பணம் அளிக்கப்பட்டது, என்ன செலவானது, இதைத் தாண்டி நுணுக்கமான கவனம் இருப்பதில்லை. பல மாநிலங்கள் நீர், சுற்றுச்சூழல், வறட்சி ஆகிய நிலைமையை எதிர்கொண்ட விஷயம் விலங்குகள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு வகையில் நாட்டின் எந்தவொரு அரசியல் கட்சி ஆட்சி செய்யும் மாநிலமாக இருந்தாலும் சிறப்பாக முயற்சி செய்திருக்கின்றன என்பது இந்திய அரசு அதிகாரிகளுக்கும் கூட ஆச்சரியத்தை அளித்தது. அதே சமயம் இந்த பிரச்சனையையும் நீண்ட காலமாக நிலவி வரும் இந்த நிலைமையையும் எதிர்கொள்ள நிரந்தரமான தீர்வுகளும் நீடித்த வழிமுறைகளும் என்னவாக இருக்க முடியும் என்பது பற்றிய ஆலோசனைகளும் நடைபெற்றன. ஒரு வகையில் இது எனக்கும் ஒரு கற்றல் அனுபவமாக இருந்தது. எவை சிறந்த நடைமுறைகளாக இருக்கின்றனவோ அவற்றை எப்படி அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்துவது என்ற திசையிலும் செயலாற்ற வேண்டும் என்று நான் நீதி ஆயோக்கிடம் தெரிவித்திருந்தேன். சில மாநிலங்களில், குறிப்பாக ஆந்திராவில், குஜராத்தில் தொழில்நுட்பத்தை நுணுக்கமான முறையில் பயன்படுத்தி இருந்தார்கள். இனிவரும் காலத்தில் மாநிலங்கள் அளவிலான வெற்றிகரமான முயற்சிகளை மற்ற மாநிலங்களுக்கும் நீதி ஆயோக் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுபோன்ற தீர்வுகளில் மக்கள் பங்களிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான ஆதாரம். இதில் துல்லியமான திட்டமிடல், உகந்த தொழில்நுட்பம் ஆகியன இணைந்து குறித்த காலத்துக்கு உள்ளாக அமைப்புகளை நிறைவு செய்யும் முயற்சி மேற்கொள்ளப்படுமானால் சிறப்பான விளைவுகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வறட்சி மேலாண்மை, தண்ணீர் பராமரிப்பு ஆகியவற்றுக்கு ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்பது மிக முக்கியம். ஏனென்றால் தண்ணீர் என்பது பரமாத்மாவின் பிரசாதம் என்று நான் கருதுகிறேன். நாம் கோயில்களுக்கு செல்லும்போது நமக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அதில் சிறிதளவு கீழே சிந்துவிட்டாலும் நம் மனத்தில் வருத்தம் ஏற்படுவது போலத்தான் இதுவும். கீழே சிந்திய பிரசாதத்தை கையில் எடுத்து பரமாத்மாவிடம் மன்னிப்பு கோருகிறோம். அதேபோல தண்ணீரும் இறைவனின் பிரசாதம்தான். ஒரு சொட்டு நீர் வீடானாலும் நமக்கு துக்கம் ஏற்பட வேண்டும். ஆகையால் தண்ணீர் சேமிப்பு, தண்ணீர் பராமரிப்பு, தண்ணீர் பகிர்மானம் ஆகியனவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதால்தான் பர் டிராப் மோ கிராப் மைக்ரோ இரிகேஷன், அதாவது குறைந்த அளவு நீர் மூலம் அதிக பயிர்கள், நுண்ணீர் பாசனம் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். இப்போது பல மாநிலங்களில் நமது கரும்பு விவசாயிகள் கூட நுண்ணீர் பாசனத்தை பயன்படுத்துகிறார்கள், ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துகிறார்கள், சிலர் ஸ்பிரிங்க்ளர்கள் தெளிப்பானை பயன்படுத்துகிறார்கள் என்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. நான் மாநிலங்களின் முதல்வர்களோடு உரையாடிய போது சில மாநிலங்களில் நெற்பயிர் சாகுபடி செய்பவர்கள் சொட்டு நீர் பாசனத்தை கடைபிடித்ததால் எப்படி மகசூல் அதிகரித்ததோடு தண்ணீர் சேமிக்கப்பட்டு குறைவான உழைப்புக்கு உதவியது என்று தெரிந்து கொண்டேன். இந்த மாநிலங்களில் பலவற்றில், குஜராத்தில், மகாராஷ்டிரத்தில், ஆந்திரத்தில் என இவர்கள் மிகப்பெரிய இலக்குகளை தங்கள் முன் வைத்திருந்தார்கள். இந்த மூன்று மாநிலங்களும் சொட்டு நீர் பாசனத்தில் மிக பெரிய அளவு செயலாற்றி இருந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் 3 லட்சம் ஹெக்டேர்கள் நிலம் என நுண்ணீர் பாசனத்திற்குள்ளாக கொண்டுவரப்பட வேண்டும் என்பது அவர்கள் முயற்சியாக இருக்கிறது. இந்த இயக்கம் அனைத்து மாநிலங்களிலும் செயல்பட்டால் விவசாயத்துக்கு அதிக நன்மை விளைவதோடு நீர் சேமிப்பும் அதிகரிக்கும். நமது தெலங்கானா சகோதரர்களின் மிஷன் பாகீரதி மூலமாக கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் நீரை மிகச் சிறப்பான வகையில் சேமிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆந்திரத்தில் நீரு பிரகதி மிஷன் திட்டத்தின் கீழ் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங், அதாவது நிலத்தடி நீர் வளப்படுத்தல் முயற்சி, மகாராஷ்டிரத்திலோ மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் முயற்சியில் மக்கள் வியர்வை சிந்தி வருகிறார்கள், பணத்தையும் அளிக்கிறார்கள். ஜலயுக்த் ஷிவிர் அபியான், உண்மையிலேயே இந்த இயக்கம் மகாராஷ்டிரத்தில் வருங்காலத்தில் சங்கடங்களிலிருந்து நிவாரணம் அளிக்கும் மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும் என்று நான் உணர்கிறேன். சத்தீஸ்கட்டில் லோக் சுராஜ் ஜல் சுராஜ் இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய பிரதேசத்தில் பல்ராம் தாலாப் யோஜனா திட்டத்தின்படி சுமார் 22,000 குளங்கள், இவை சிறிய புள்ளி விவரங்கள் இல்லை, இவற்றின் மீது வேலை நடைபெற்று வருகிறது. அவர்களின் கபில தாரா கூப் யோஜனா, உத்தரப்பிரதேசத்தின் முக்கியமந்திரி ஜல் பச்சாவோ அபியான், கர்நாடகத்தின் கல்யாணி யோஜனா மூலமாக கிணறுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் திசையில் வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ராஜஸ்தானம், குஜராத் மாநிலங்களில் மிக பழமையான காலம் தொட்டே குளங்கள் இருந்து வந்துள்ளன. அவற்றை நீர்க்கோயில்கள் என்ற வகையில் புத்துயிர் அளிக்கும் மிகப்பெரிய இயக்கம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானத்தில் முக்கியமந்திரி ஜல சுவாவலம்பன் அபியான் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஜார்க்கண்ட் இயல்பாகவே வனப்பகுதி, ஆனால் இந்த பகுதியில் கூட தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. அவர்கள் தடுப்பு அணைகளுக்கான மிகப்பெரிய இயக்கத்தை செயல்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தண்ணீரை தடுத்து தேக்கும் திசையில் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். சில மாநிலங்கள் நதிகளில் சின்ன சின்ன குறுக்கணைகளை கட்டி 10 முதல் 20 கிலோமீட்டர் வரை தண்ணீரை தடுக்கும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். இது மிகவும் சந்தோஷமான அனுபவமாக இருக்கிறது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் நாம் ஒரு சொட்டு நீரை கூட வீணாக்க மாட்டோம் என்ற தீர்மானம் மேற்கொள்வோம் என்று நாட்டு மக்கள் அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். தண்ணீரை எந்த இடத்தில் சேமிக்கலாம், தண்ணீரை எந்த இடத்தில் தடுக்கலாம் என்று இப்போதிலிருந்து நாம் ஏற்பாடுகள் செய்வோம். இறைவன் நம் தேவைகளை நிறைவு செய்யும் அளவுக்கு தண்ணீரை கொடுக்கிறான். இயற்கை நமது அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்கிறது. ஆனால் அதிக அளவு நீர் இருக்கிறதே என்று நாம் கவனக்குறைவாக இருந்துவிட்டால், மழைக்காலங்கள் முடிந்த பின்னர் நாம் தண்ணீருக்காக பரிதவித்தால் இதற்கு யார் பொறுப்பு? இந்த தண்ணீர் விஷயம் ஏதோ விவசாயிகள் பற்றியது மட்டுமல்ல. இது கிராமங்கள், ஏழை, உழைப்பாளி, விவசாயிகள், நகர மக்கள், கிராம மக்கள், ஏழை, பணக்காரன் என அனைவரோடும் தொடர்புடைய விஷயம் என்பதால் கூறுகிறேன். மழைக்காலம் வருகிறது. தண்ணீர் மீது நமது முதன்மை கவனம் இருக்க வேண்டும். இந்த முறை நாம் எந்த அளவு நீரை சேமித்தோம், எத்தனை நீரை தடுத்தோம் என்ற கண்ணோட்டத்தில் நாம் தீபாவளியை கொண்டாடும் போது நினைத்து கொண்டு அதிக சந்தோஷமாக கொண்டாடுவோம். பார்த்து கொண்டே இருங்கள், நமது மகிழ்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். நாம் என்னதான் களைப்பாக இருந்தாலும் முகத்தில் கொஞ்சம் தண்ணீரை வாரி அடித்து கொண்டால் புத்துணர்ச்சி ஏற்படும் இல்லையா? இதுதான் தண்ணீரில் இருக்கும் சக்தி. நாம் என்னதான் களைப்பை அனுபவித்தாலும் பறந்துபட்ட ஏரியையோ கடல் நீரையோ பார்த்துவிட்டால் எத்தனை பரந்த உணர்வு நமக்கு ஏற்படும் இல்லையா? என்ன ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான் பாருங்கள். மனப்பூர்வமாக இவற்றோடு இணையுங்கள். நீரை சேமியுங்கள், நீரை பராமரியுங்கள், நீர் பகிர்மானத்தை நவீனமயமாக்குங்கள். இந்த விஷயத்தை உங்கள் அனைவரிடமும் நான் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த மழைக்காலத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. இனிவரும் 4 மாதங்களில் ஒவ்வொரு சொட்டு நீரையும் தண்ணீர் சேமிப்பு இயக்கமாக நாம் மாற்றியமைக்க வேண்டும். இந்த பணி ஏதோ அரசுகளுக்கும் தலைவர்களுக்கும் மட்டுமே உரித்தானது அல்ல. இது மக்கள் சமுதாயத்தின் வேலையும் கூட. ஊடகங்கள் கடந்த நாட்களில் நீர் தட்டுப்பாடு விஷயத்தை மிகவும் விரிவான முறையில் எடுத்துரைத்தார்கள். ஊடகங்கள் நீரை சேமிக்கும் திசையில் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இயக்கங்களை செயல்படுத்த வேண்டும். அந்த வகையில் நீர் தட்டுப்பாடு சங்கடத்திலிருந்து நாம் மீள ஊடகங்களும் தங்களாலான பங்களிப்பை நல்க வேண்டும் என்று நான் அவர்களிடமும் வேண்டுகோள் விடுக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, நாம் புதுமையான பாரதம் சமைக்க வேண்டும். நாம் ஒளிவு மறைவில்லாத பாரதம் சமைக்க வேண்டும். பல அமைப்புகளை பாரதத்தின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு சமமான முறையில் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் நமது பழைய நடைமுறைகளையும் பழக்கங்களையும் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் இன்று தொட்டுக்காட்டவிருக்கும் விஷயத்தின் மீது உங்கள் உதவி கிடைத்தால் நாம் அந்த திசையில் வெற்றிகரமாக நடைபோட முடியும். ஒரு காலத்தில் நாணயங்களோ காகிதப்பணமோ இல்லாத காலகட்டத்தில் பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று முறை நிலவி வந்தது என்பதை நாம் பள்ளிக்கூடங்களில் படித்திருக்கிறோம். அதாவது உங்களுக்கு காய்கறிகள் தேவை என்றால் அதற்கு பதிலாக கோதுமை கொடுக்கலாம், உங்களுக்கு உப்பு தேவை என்றால் அதற்கு இணையாக காய்கறிகள் தரலாம். இவையெல்லாம் பண்டமாற்று முறை வாயிலாகவே நடைபெற்று வந்தது. மெல்ல மெல்ல பணம் அறிமுகப்படுத்தப்பட்டது, நாணயம் வரத் தொடங்கியது, காகிதப்பணம் வரத் தொடங்கியது. ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. ஒட்டுமொத்த உலகமும் கேஷ்லெஸ் சொசைட்டி, நேரடி பண பரிவர்த்தனை இல்லாத சமூகம் என்ற நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மின்னணு தொழில்நுட்ப அமைப்பு வாயிலாக நாம் பணத்தை பெற்றுக்கொள்ளவும் முடிகிறது, பணத்தை அனுப்பவும் இயல்கிறது, பொருட்களை வாங்கவோ தொகையை செலுத்தவோ முடிகிறது. இதன் காரணமாக ஜேப்படி திருட்டு என்ற கேள்விக்கே இடமில்லாமல் போகிறது. கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டிய கவலையே இல்லை, தானே கணக்கு வைத்துக் கொள்ளப்படுகிறது. தொடக்கத்தில் சற்று கடினமாக இருக்கலாம், ஆனால் ஒரு முறை பழகிவிட்டால் இந்த அமைப்பு மிகவும் சுலபமாக இருக்கிறது. நாம் இப்போது பிரதம மந்திரி ஜன்தன் திட்டத்தை அமல் செய்திருக்கும் வேளையில் நாட்டில் சுமார் அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கிக் கணக்குகள் திறக்கப்பட்டிருக்கின்றன எனும்போது வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. இன்னொரு பக்கம் ஆதார் அட்டை எண்ணும் கிடைத்திருக்கிறது. செல்பேசியோ கிட்டத்தட்ட அனைத்து இந்தியர்களிடமும் சென்றடைந்திருக்கிறது. ஜன்தன், ஆதார், மொபைல், JAM, ஜாம் இவற்றை ஒருங்கிணைக்கும் வகைகளில் கேஷ்லெஸ் சொசைட்டி, அதாவது நேரடி பண பரிவர்த்தனை இல்லா சமுதாயம் என்ற திசையை நோக்கி நாம் செல்ல முடியும். ஜன்தன் கணக்கோடு கூட ரூபே அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இனிவரும் நாட்களில் இந்த அட்டை கிரெடிட் அண்ட் டெபிட், கடன் மற்றும் பற்று என இரு வழிகளிலும் உதவிகரமாக இருக்கப் போகிறது. இன்றைய அளவில் மிகச் சிறிய ஒரு பயன்பாடு கூட வந்திருக்கிறது. இதை பாயிண்ட் ஆஃப் சேல் POS POS என்று அழைக்கிறார்கள். இதன் உதவியால் உங்கள் ஆதார் எண்ணாகட்டும், ரூபே அட்டையாகட்டும், நீங்கள் யாருக்கும் ரொக்கமாக தர வேண்டியிருக்காது. இதன் மூலமாகவே கொடுத்து விடலாம். பையிலிருந்து பணத்தை எடுத்து அதை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பணத்தை கையோடு கொண்டு செல்ல வேண்டிய தேவையே இல்லை. POS வழிமுறை மூலமாக தொகை செலுத்தப்படுதல், பெறப்படுதல் ஆகியவற்றில் இந்திய அரசு எடுத்துள்ள முனைப்புகளில் இது ஒன்று. நாங்கள் தொடங்கியிருக்கும் இரண்டாவது வேலை பேங்க் ஆன் மொபைல், யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பேங்கிங் டிரான்சாக்ஷன், UPI. இது வழிமுறைகளையே மாற்றி அமைக்கவிருக்கிறது. உங்கள் செல்பேசி வாயிலாக பண பரிவர்த்தனை செய்வது மிகவும் எளிதாகிவிடும். NPCIயும் வங்கியுமாக இணைந்து இந்த தளத்தை மொபைல் ஆப் மூலமாக அமைத்துக் கொடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் சாத்தியமானால் நீங்கள் ரூபே அட்டையை கூட கைவசம் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இளைஞர்கள் பணியில் சேர்க்கப்பட்டு பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ், அதாவது வங்கி முகவர்களாக செயல்படுவார்கள். உங்கள் வாயிற்படியில் வங்கிகள் என்ற திசையை நோக்கி அவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தபால் அலுவலகங்களும் வங்கிச் சேவைகளை புரிய முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த வழிமுறைகளை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்வதோடு பழக்கப்படுத்தியும் கொண்டுவிட்டால் கற்றை கற்றையான நோட்டுகளையோ சில்லறை பணத்தையோ நாம் கையாள வேண்டிய தேவையே இருக்காது. வேலைகள் அவை பாட்டுக்கு நடக்கும். இதன் காரணமாக ஒளிவு மறைவற்ற தன்மை மலரும். முறையற்ற நாணயமில்லாத வேலைகள் முடிவுக்கு வரும். கருப்பு பணத்தின் தாக்கமும் குறைந்து கொண்டே செல்லும். ஆகையால் நான் நாட்டு மக்களிடம் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், இந்த வழிமுறையை தொடங்கித்தான் பார்ப்போமே. ஒருமுறை நீங்கள் தொடங்கிவிட்டால் நாம் மிக எளிதாக முன்னேறிவிடுவோம். பார்த்து கொண்டே இருங்கள். இன்றிலிருந்து சுமார் 20 ஆண்டுகள் முன்பாக நம் கைகளில் இத்தனை செல்பேசிகள் இருக்கும் என்று நம்மில் யாராவது கற்பனை செய்து கூட பார்த்திருப்போமா? மெல்ல மெல்ல இது பழக்கமாகி இப்போது இது இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நேரடி பண பரிவர்த்தனை இல்லாத சமுதாயம் கூட இந்த செல்பேசி வழியில் செல்ல நேரலாம். ஆனால் இது மிகவும் குறைவான நேரத்தில் அரங்கேறினால் மேலும் நல்லதாக இருக்கும். எனதருமை நாட்டு மக்களே, எப்போதெல்லாம் ஒலிம்பிக் பந்தயங்கள் வருகின்றனவோ, விளையாட்டுக்கள் தொடங்குகின்றனவோ, அப்போதெல்லாம் நாம் தங்கப்பதக்கத்தில் எத்தனை பின்தங்கியிருக்கிறோம், வெள்ளிப்பதக்கம் கிடைத்ததா இல்லையா, வெண்கலப் பதக்கமாவது கிடைக்குமா என்றெல்லாம் கைகளை பிசைகிறோம், தலையை உடைத்துக் கொள்ளுகிறோம். நமக்கு முன்னால் விளையாட்டுத் துறையில் சவால்கள் அதிகம் இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் நாட்டில் இதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். ரியோ ஒலிம்பிக்கிற்காக செல்லும் நமது விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களின் தன்னம்பிக்கையை மேலும் பலப்படுத்தும் விதமாகவும் ஒவ்வொருவரும் தங்களாலான முனைப்புகளை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவர் பாடல் எழுதலாம், வேறு ஒருவர் கார்ட்டூன் வரையலாம், ஒருவர் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம், ஒருவர் விளையாட்டுக்கு ஊக்கமளிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தேசமும் நமது இந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான சூழலை அமைத்துக் கொடுக்க வேண்டும். என்ன முடிவுகள் வர வேண்டுமோ அவை வந்தே தீரும். இவை விளையாட்டுக்கள் தாம். விளையாட்டுக்களில் வெற்றியும் கிடைக்கிறது, தோல்வியும் நேருகிறது. பதக்கங்கள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் நம்பிக்கை பலமானதாக இருக்க வேண்டும். நான் இதை பற்றி சொல்லும்போது நமது விளையாட்டுக்கள் துறை அமைச்சர் திரு சர்வானந்த் சோனோவால் அவர்கள் செய்த ஒரு செயல் என் மனதை தொடுவதாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் நாம் அனைவரும் அசாம் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் முடிவுகள் பற்றி எண்ணமிட்டு கொண்டிருந்தோம். இந்த தேர்தலில் திரு சர்வானந்த் அவர்கள் தலைமையில் போட்டியிட்டுக் கொண்டிருந்தோம். அவர்தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தார். ஆனால் அவர் அதே நேரத்தில் இந்திய அரசின் அமைச்சராகவும் இருந்தார். அசாம் தேர்தல் முடிவுகள் வரும் முன்பாக அவர் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் பஞ்சாபின் பட்டியாலா சென்றிருந்தார் என்பது அறிந்து எனக்கு மிக்க சந்தோஷமாக இருந்தது. ஒலிம்பிக் பந்தயங்களில் பங்கெடுக்கச் செல்லும் நமது விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சி நேதாஜி சுபாஷ் தேசிய விளையாட்டுக் கழகமான NISல் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அவர் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அங்கே சென்றபோது விளையாட்டு வீரர்களுக்கு அது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறார் என்ற விஷயம் விளையாட்டு உலகத்துக்கே கூட ஆச்சரியத்தை உண்டாக்கியது. விளையாட்டு வீரர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள், தேவைக்கேற்ப ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடைக்கிறதா இல்லையா, அவர்களின் உடலுக்கேற்ப தேவையான பயிற்றுனர் இருக்கிறாரா இல்லையா, பயிற்சி மேற்கொள்ள தேவையான அனைத்து இயந்திரங்களும் சீராக செயல்படுகின்றனவா இல்லையா என அனைத்து விஷயங்களையும் அவர் நுணுகி ஆராய்ந்தார். ஒவ்வொரு விளையாட்டு வீரரின் அறைக்கும் சென்று பார்வையிட்டார். விளையாட்டு வீரர்களிடம் விரிவான முறையில் உரையாடினார். நிர்வாகத்தினரிடம் உரையாடினார். பயிற்றுனரிடம் உரையாடினார். விளையாட்டு வீரர்களுடன் அமர்ந்து அவர் உணவருந்தினார். தேர்தல் முடிவுகள் வரவிருக்கின்ற வேளையில், முதலமைச்சர் என்ற முறையில் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டிய சந்தர்ப்பத்தில், எனது சகா ஒருவர் விளையாட்டுத் துறைகள் அமைச்சர் என்ற முறையில் இந்த விஷயத்தில் இத்தனை அக்கறை காட்டுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. நாம் அனைவரும் இந்த முறையில் விளையாட்டுகளின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களை ஊக்கப்படுத்துவோம். நமது விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகம் அளிப்போம். இதுவே ஒரு மிகப்பெரிய பலமாக உருவெடுக்கும். 125 கோடி மக்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்பதே கூட நமது விளையாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த முறை நான் ஃபீஃபா 17 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலக கால்பந்தாட்ட கோப்பை போட்டிகள் தொடர்பாக பேசியிருந்தேன். இது பற்றிய ஏராளமான ஆலோசனைகள் நாடு முழுவதிலுமிருந்து எனக்கு வந்திருக்கின்றன. தவிர, நாடு முழுவதிலும் கால்பந்தாட்டம் பற்றிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருவதை என்னால் காண முடிகிறது. பலர் தங்களாலான முனைப்புகளில் ஈடுபட்டு தத்தமது அணிகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். நரேந்திர மோடி மொபைல் ஆப்பில் எனக்கு ஆயிரக்கணக்கான ஆலோசனைகள் குவிந்திருக்கின்றன. பலர் விளையாடாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நாட்டின் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு விளையாட்டில் இத்தனை ஆர்வம் இருக்கிறது என்ற தகவலே கூட மிகவும் சுகமான அனுபவமாக இருக்கிறது. கிரிக்கெட், பாரதம் இரண்டுக்கும் இடையே இருக்கும் காதலை நாம் நன்கறிவோம். ஆனால் கால்பந்தாட்டம் மீதும் கூட இப்படிப்பட்ட ஒரு காதல் இருப்பதை நான் கண்டுகொண்டேன். இது ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தின் அறிகுறி. ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கெடுக்கவிருக்கும் நமது அனைத்து விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் நாம் உற்சாகம், ஊக்கம் நிறைந்த ஒரு சூழலை இனிவரும் நாட்களில் ஏற்படுத்தி கொடுப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றி தோல்வி என்ற கண்ணாடி கொண்டு பார்க்க வேண்டாம். ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் நிறைந்த மனதோடு பாரதம் உலகில் தனது முத்திரையை பதிக்கட்டும். அந்த வகையில் நான் நாட்டு மக்களிடம் விடுக்கும் வேண்டுகோள், நமது விளையாட்டு உலகத்தோடு இணைந்த அனைத்து தோழர்கள் மனதில் உற்சாகமும் ஊக்கமும் நிறையும் வகையில் சூழல் அமைத்துக் கொடுப்பதில் நாம் நமது பங்களிப்பை ஆற்றுவோம். கடந்த 8-10 நாட்களாக ஏதேதோ திசையிலிருந்து ஏதாவது ஒரு புதிய முடிவு வந்து கொண்டே இருக்கிறது. நான் தேர்தல் முடிவுகள் பற்றி பேசவில்லை. ஆண்டு முழுவதும் கடினமாக உழைத்த பின் தேர்வுகள் எழுதியிருக்கும் 10வது 12வது மாணவர்களின் தேர்வு முடிவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன. இந்த முடிவுகள் பற்றியே நான் பேசுகிறேன். நமது பெண் குழந்தை செல்வங்கள் சிறப்பான முடிவுகளை அடைந்திருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இது சந்தோஷம் அளிக்கும் விஷயம். இந்த தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். யாரால் வெற்றி பெற முடியவில்லையோ அவர்களுக்கு நான் மீண்டும் கூற விரும்புவது இதுதான். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய செயல்கள் அதிகமாக இருக்கின்றது. நமது விருப்பத்திற்கு ஏற்ப முடிவுகள் அமையவில்லை என்றால் வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கப் போவதில்லை என்பதுதான். நம்பிக்கையோடு வாழுங்கள், நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். ஆனால் ஒரு புதிய வகையான கேள்வி என் முன்பு எழுந்திருக்கிறது. இது பற்றி நான் இதுவரை சிந்தித்ததே இல்லை. ஆனால் எனது மை கோவ் தளத்தில் ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கிறது. இதில் என் கவனம் சென்றது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த திரு கௌரவ் பட்டேல், அவர் தனது ஒரு பெரிய இடர்பாட்டை என் முன் வைத்திருக்கிறார். மத்திய பிரதேச போர்டு தேர்வுகளில் எனக்கு 89.33% கிடைத்திருக்கிறது என்று எழுதியிருந்ததை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவர் மேலும் எழுதியிருப்பதை படித்தபோது அது சோகமானதாக இருக்கிறது. ஐயா, 89.33% மதிப்பெண்கள் கிடைத்திருக்கிறதே, வீட்டுக்குச் சென்றால் நாலாபுரத்திலும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பார்கள், பாராட்டுவார்கள் என்றெல்லாம் கற்பனை கோட்டைகள் கட்டிக்கொண்டு சென்றேன். ஆனால் வீட்டில் இருந்து அனைவரும் சொல்லி வைத்தாற்போல, இன்னும் 4 மதிப்பெண்கள் கிடைத்திருந்தால் உனக்கு 90% ஆகியிருக்குமே என்று கூறியபோது எனக்கு அதிர்ச்சிதான் ஏற்பட்டது. அதாவது, என் குடும்பத்தார், என் தோழர்கள், என் ஆசிரியர் யாருமே நான் வாங்கியிருந்த 89.33% குறித்து மகிழவில்லை. பார்த்தாயா, 4 மதிப்பெண்களில் உன் 90% கோட்டை விட்டு விட்டாயே என்றே கூறினார்கள். இதுபோன்ற ஒரு நிலைமையை நான் எப்படி கையாள்வது என்று எனக்கு புரியவில்லை. வாழ்க்கையில் இதுதான் எல்லாமுமா? நான் செய்தது எதற்கும் பயனில்லாத ஒன்றா? ஒருவேளை உண்மையிலேயே என்னிடத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதா? புரியவில்லை. என் மனது பெரிய பாரம் காரணமாக கனத்து கொண்டிருக்கிறது. கௌரவ், உங்கள் கடிதத்தை நான் கவனமாக படித்தேன். இந்த உங்கள் வேதனை உங்களுடையது மட்டுமல்ல, உங்களைப் போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களுக்கும் சொந்தமானது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நடந்தவற்றை எண்ணி சந்தோஷப்படாமல் அதில் துக்கத்தை தேடுவது என்பது எதிர்மறைத்தன்மையின் இன்னொரு வடிவம். அதனால் இத்தகைய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் துக்கத்தை தேடுவதால் நம்மால் சமுதாயத்தை சந்தோஷம் இருக்கும் திசையில் கொண்டு செல்லவே முடியாது. உங்கள் குடும்பத்தார், நண்பர்கள் ஆகியோர் உங்களுடைய 89.33% மதிப்பெண்களைக் கண்டு உற்சாகப்படுத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். உங்கள் மனதிலும் ஏதாவது மேலும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கும். உங்கள் குழந்தை தேர்விலே என்ன முடிவு அடைந்திருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், வரவேற்பு அளியுங்கள், உங்கள் மகிழ்வை வெளிப்படுத்துங்கள், உங்கள் பிள்ளையை மேலும் முன்னேறிச் செல்ல உற்சாகப்படுத்துங்கள் என்று நான் அனைத்து பெற்றோரிடமும் அக்கம் பக்கத்தாரிடமும் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் உங்கள் பிள்ளை 100% மதிப்பெண்கள் எடுத்து வந்த பின்பும் கூட 100 தான் வந்திருக்கிறதா, இன்னும் கூட நீ சிறப்பாகச் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கூற நேரலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் என ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதை மறக்காதீர்கள். ஜோத்பூரிலிருந்து சந்தோஷ் கிரி கோஸ்வாமி அவர்கள் எழுதியிருக்கிறார். இவருமே கூட முந்தைய கடிதம் போலவே எழுதியிருக்கிறார். எனது சுற்றத்தார் எனது முடிவுகளை ஏற்றுக்கொள்வதில்லை, இன்னும் சிறப்பாக நீ செய்திருக்கலாம் என்கிறார்கள். எனக்கு கவிதை முழுவதுமாக நினைவில்லை, ஆனால் வெகுகாலம் முன்பு யாரோ ஒரு கவிஞர் எழுதியதை நான் படித்திருந்தேன். வாழ்க்கை என்ற திரைச்சீலையில் வேதனை என்னும் சித்திரத்தை வரைந்தேன். இதை பலர் பார்க்க அரங்கில் வைத்தபோது மக்கள் வந்தார்கள். ஒருவர் இதில் டச்அப் செய்ய தேவை இருக்கிறது என்றார். மற்றவர் நீலத்துக்கு பதிலாக மஞ்சள் அடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றார். வேறு ஒருவர் இந்த கோடு இங்கிருப்பதற்கு பதிலாக அங்கிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றார். எனது வேதனையின் சித்திரத்தை பார்த்து 1-2 பேர்களாவது கண்ணீர் சிந்தியிருக்க கூடாதா? நெடுநாட்கள் முன்பு படித்த கவிதை என்பதால் கவிதையின் சொற்கள் அதேதானா என்று சரியாக நினைவில்லை. ஆனால் பாவம், உணர்வுகள் இதேதான். அந்த சித்திரம் வெளிப்படுத்தியிருந்த வேதனையை ஒருவருமே பார்க்கவில்லை. அனைவருமே டச்சப் பற்றியே பேசிவிட்டு சென்றார்கள். சந்தோஷ் கிரி அவர்களே, உங்களுக்கும் கௌரவிற்கு இருப்பது போன்றே கவலை இருக்கிறது. உங்களைப் போன்று நாட்டில் கோடிக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய வேண்டிய பாரம் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் நிதானத்தை இழக்காதீர்கள் என்று மட்டும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொருவரும் தத்தமது எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துவார்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் கருத்தில் நீங்கள் விடாப்பிடியாக இருங்கள். மேலும் சிறப்பாக செயலாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். ஆனால் முடிவு என்னவாக இருந்தாலும் அதில் மனம் மகிழ்ச்சி அடையாதிருந்தால் புதிய அமைப்பை உங்களால் மீண்டும் உருவாக்க முடியாமல் போகலாம். வெற்றிக்கான பலமான அஸ்திவாரம்தான் பெரும் வெற்றிகளுக்கான அடித்தளம் அமைத்து கொடுக்கிறது. வெற்றியிலிருந்து வேர்விடும் துக்கம் வெற்றியின் படிக்கட்டுகளாக ஆக முடியாது, அது தோல்விக்கான உத்தரவாதத்தையே அளிக்கக்கூடியது. ஆகையால் நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், அந்த வெற்றியின் கீதத்தை உங்கள் உதடுகள் முணுமுணுக்கட்டும். அதிலிருந்துதான் புதிய வெற்றியின் வாய்ப்புகள் பிறப்பெடுக்கும். அதே சமயம் நான் அக்கம் பக்கத்தார், பெற்றோர், தோழர்கள் ஆகியோரிடம் அதிகம் கூற விரும்புவது என்னவென்றால், நீங்கள் பிள்ளைகள் தலையில் தயவு செய்து உங்கள் எதிர்பார்ப்புகளை சுமத்தாதீர்கள். தோழர்களே, எப்போதாவது வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் வாழ்க்கையே அஸ்தமித்தா போய்விடும்? தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறாத ஒருவர் விளையாட்டுத்துறையில் நன்கு செயல்படலாம், இசைத்துறையில் வெற்றி பெறலாம், கைவினைத்திறத்தில் மேம்பாடு காணலாம், வியாபாரத்தில் வெற்றிகரமாக செயலாற்றலாம். இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு ஆச்சரியமான திறனை அளித்திருக்கிறார். நீங்கள் உங்கள் மனதில் இருக்கும் சக்தியை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அதில் உத்வேகத்தை கூட்டுங்கள். உங்கள் முன்னேற்றம் உறுதியாக அமையும். இது வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நடைபெறுகிறது. நீங்கள் சந்தூர் என்ற பெயர் கொண்ட இசைக்கருவியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு காலத்தில் சந்தூர் இசைக்கருவி காஷ்மீரத்தின் பள்ளத்தாக்குகளில் ஒலித்த நாட்டுப்புற இசையாக இருந்தது. ஆனால் ஒரு பண்டிட் சிவகுமார் வந்தார். அவர் கை அதன் மீது பட்டது. இன்று அது உலகம் முழுவதிலும் ஒரு மகத்தான இசைக்கருவியாக மிளர்ந்துள்ளது. ஷெஹனாயி நமது இசை பரவியிருந்த அனைத்து பகுதிகளில் மட்டுமே ஒலித்த இசைக்கருவியாக இருந்தது. பெரும்பாலான ராஜா மகாராஜாக்களின் அரசவைகளில் வாயிலில்தான் அதற்கான இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் உஸ்தாத் பிஸ்மில்லா ஹான் அவர்களின் கரம் அதன் மீது பட்ட பின்னர் இன்று உலகின் மிகச்சிறப்பான இசைக்கருவிகளில் ஒன்றாக இது மலர்ந்திருக்கிறது. அதற்கென ஒரு அடையாளம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று உங்களிடம் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய கவலையை விட்டொழியுங்கள். உங்கள் சக்தியின் மீது கவனம் செலுத்துங்கள். அதை ஒன்று திரட்டுங்கள். நல்ல முடிவு கிடைத்தே தீரும். எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது ஏழை குடும்பங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு செய்யும் செலவினங்கள் வாழ்க்கை எனும் ஓட்டத்தை சற்று தடம் புரள வைத்து விடுகின்றன என்பதை நான் பார்க்கிறேன். நோய்வாய்ப்படாமல் இருக்க செலவு குறைவாக ஆகிறது. ஆனால் நோய்வாய்ப்பட்ட பின்னர் மீண்டும் உடல் நலம் பெற செலவுகள் அதிகம் ஆகின்றன என்பது உண்மைதான். நமக்கு நோயே வராத ஒரு வாழ்க்கையை நாம் ஏன் வாழக்கூடாது? இதனால் குடும்பத்தின் மீதும் செலவு சுமைகள் இல்லாது போகும் அல்லவா? தூய்மை என்பது நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. ஏழைக்கு மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய ஒன்று இருக்குமானால் அதை தூய்மைதான் செய்ய முடியும். நான் இடைவிடாது வேண்டும் இரண்டாவது விஷயம் யோகாசனம். சிலர் இதை யோகா என்று அழைக்கிறார்கள். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம். ஒட்டுமொத்த உலகிலும் யோகாவிற்கென்று ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, முனைப்பு இருக்கிறது. அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது நமது முன்னோர்கள் நமக்கு அளித்திருக்கும் விலைமதிப்பில்லாத பொக்கிஷம், பரிசு. இதை நாம் உலகத்தாருக்கும் மனமுவந்து அளித்திருக்கிறோம். அழுத்தமும் நெருக்கடியும் நிறைந்த உலகிற்கு நிதானம் நிறைந்த வாழ்க்கை வாழத் தேவையான பலத்தை யோகம் அளிக்கிறது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், அதாவது வருமுன் காத்தல் என்பார்கள். யோகம் பயில்பவர்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கிறது, சமநிலையோடு இருக்கிறது, மன உறுதியோடு இருக்கிறது, குறைவற்ற ஆன்ம சக்தியோடு நிறைவாக இருக்கிறது, மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது. இவையெல்லாம் யோகம் தரும் வெகுமதிகள். ஜூன் மாதம் 21ஆம் தேதி யோக தினம். இது வெறும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இது மேலும் பரவ வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இதற்கென ஒரு தனியிடம் வேண்டும். ஒவ்வொருவரும் தமது அன்றாட வாழ்க்கையில் 20 நிமிடங்கள், 25 நிமிடங்கள், 30 நிமிடங்கள் என யோகாசனத்துக்காக செலவு செய்யுங்கள். இதை செய்ய ஜூன் மாதம் 21ஆம் நாள் நமக்கு கருத்தூக்கம் அளிக்கிறது. சில சமயங்களில் சமூக சூழல் தனிநபருடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய காரணியாக அமைகிறது. ஜூன் மாதம் 21ஆம் நாள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, முஸ்தீபுகளை இப்போதே துவக்குங்கள். உங்கள் முனைப்புகளை நடைமுறையாக்க இன்னும் 1 மாதம் பாக்கியிருக்கிறது. நீங்கள் பாரத அரசின் இணையதளத்திற்கு சென்றால் இந்த முறை யோகம் தொடர்பாக இருக்கும் பாடத்திட்டத்தில் எந்த எந்த யோகாசனம் செய்ய வேண்டும், எப்படி அவற்றை செய்ய வேண்டும் என்பது பற்றிய முழுமையான விவரங்கள் இருக்கின்றது. அதை பாருங்கள். உங்கள் கிராமத்தில் பழகச் செய்யுங்கள். உங்கள் பகுதியில் பழகச் செய்யுங்கள். உங்கள் பள்ளியில், நிறுவனத்தில், ஏன் அலுவலகங்களிலும் கூட இதை செய்ய ஊக்கப்படுத்துங்கள். இப்போதிலிருந்து 1 மாத காலம் தொடங்குங்கள். பார்த்து கொண்டே இருங்கள். ஜூன் மாதம் 21ஆம் தேதியன்று உங்களின் பங்களிப்பும் இருக்கும். அலுவலகங்களில் காலையில் அனைவரும் குழுமும் போது யோகம், பிராணாயாமம் ஆகியவற்றை அனைவரும் இணைந்து செய்கிறார்கள் என்று நான் பலமுறை படித்திருக்கிறேன். இதனால் ஒட்டுமொத்த அலுவலகத்தின் திறனும் மேம்படுகிறது. ஒட்டுமொத்த அலுவலகத்தின் கண்ணோட்டம் மாற்றமடைகிறது. சூழல் நல்ல விதமாக மாறுகிறது. ஜூன் மாதம் 21ஆம் தேதியை நாம் நமது வாழ்க்கையில் யோகத்தை வரவேற்கும் தினமாக ஆக்க முடியுமா? நமது சமூக வாழ்க்கையில் யோகத்தை இடம்பெறச் செய்ய முடியுமா? நமது அக்கம் பக்கத்தில் யோகத்தை அறிமுகப்படுத்த முடியுமா? நான் இந்த முறை சண்டிகரில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளச் செல்கிறேன். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சண்டிகர் மக்களோடு நான் யோகாசனம் பயில இருக்கிறேன். நீங்களும் அன்றைய தினத்தில் இணையுங்கள். ஒட்டுமொத்த உலகும் யோகம் பயில இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு போய்விட வேண்டாம் என்பதே எனது விண்ணப்பம். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதுதான் பாரதத்தை ஆரோக்கியமாக ஆக்க மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எனதருமை நாட்டு மக்களே, மனதின் குரல் வாயிலாக உங்களோடு நான் தொடர்ந்து இணைந்து வந்திருக்கிறேன். நான் வெகு நாட்கள் முன்பு உங்களுக்கு ஒரு செல்பேசி எண்ணை அளித்திருந்தேன். அதில் ஒரு மிஸ்ட் கால் தந்தால் நீங்கள் மனதின் குரலை கேட்கலாம் என்று கூறியிருந்தேன். ஆனால் இப்போது அது மிகவும் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மனதின் குரலை நீங்கள் செவிமடுக்க வெறும் 4 எண்கள் மட்டுமே போதுமானது. அதில் மிஸ்டு காலை கொடுத்து மனதின் குரலை கேட்டுக்கொள்ள முடியும். அந்த 4 இலக்க எண் 1922 1922 1922 என்ற இந்த எண்ணில் மிஸ்டு கால் அளிப்பதன் மூலம் எப்போது வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும், எந்த மொழியில் வேண்டுமானாலும் மனதின் குரலை கேட்டு மகிழலாம். அன்பு நிறை நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். நான் தண்ணீர் பற்றி கூறியவற்றை மறந்து விடாதீர்கள். நினைவிருக்கும் இல்லையா? நல்லது. நன்றிகள். வணக்கம்.
மனதின் குரல் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.